சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 104 நறுமண தமிழகம். இந்தர் விழா மாளிகை மீது உள்ள அசுர தூண்களை அல்ல அல்ல போர்க்கல பொறிகளை இரவும் பகலும் காத்து வந்தவர்களும் அந்த பொறிகளை மிகுந்த திறமையுடன் இயக்க பயிற்சி பெற்றவர்களுமான யவன காவலர் சொன்ன சமாதானத்தை கேட்டதும் டைபீரியஸ் மிதமிஞ்சிய பிரமிப்பை அடைந்தார் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. காவலர் உள்ளே நுழைந்ததும் அவர்களை நோக்கி,
இந்த தகவல் உண்மைதானா
என்று அவன் சீறிய போது உள்ளத்தில் கிளிபிடித்து நின்ற காவலரில் இருவரில் ஒருவன் சிறிது துணிவை வரவழைத்துக் கொண்டு, ஆம் பிரபு, உண்மைதான் என்று மிகுந்த பணிவுடன் பதிலிருத்தான். டைபீரியஸின் கண்கள் அந்த காவலனை எரித்து விடுவன போல் நோக்கின.
இதை சொல்ல உனக்கு வெட்கமாயில்லை
என்று கட்டிடமே அதிரும் வண்ணம் இறைந்தான் டைபீரியஸ், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து. இதில் வெட்கப்படுவதற்கு ஏதும் இல்லை பிரபு, பயபக்தியுடன் ஆனால் சற்று தைரியத்துடனேயே வந்தது காவலன் பதில்.
மறுக்கலங்கள் நமது கையிலிருந்து நழுவிவிட்டது பிரமைப்படுவதற்குரிய விஷயம் என்று நினைக்கின்றாயா
என்று இகழ்ச்சியும் கோபமும் கலந்த குரலில் வினவினான் டைபீரியஸ். இல்லை பிரபு.
அப்படியானால் மறுக்கலங்களை ஏன் சரியாக கண்காணிக்கவில்லை?
முடிந்த வரையில் கண்காணித்தோம்.
முடிந்த வரை என்பது ஒன்றுண்டா?
இப்பொழுது முன்னிருட்டு காலம் என்பது நீங்கள் அறியாதது அல்ல.
அறிவேன்.
மூன்றாவது ஜாம முடியும் வரை இருட்டு பலமாக இருக்கிறது.
ஆமா,
மாளிகை தளத்திலிருந்து கடல் அலைகளை பார்ப்பதே கஷ்டம்.
ஆமா, ஆனால்
வேறு வெளிச்சம் கிடையாதே பிரபு.
மறுக்கலத்தின் விளக்குகள்
அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மெல்ல மெல்ல டைபீரியஸிற்கு யவன மரக்குள தலைவன் தன்னை ஏமாற்ற எடுத்துக்கொண்ட திறமையான நடவடிக்கைகளின் மர்மம் புலனாக தொடங்கியது. இப்பொழுது முன்னிருட்டு என்பதை அறிந்த மரக்கல தலைவன் தனது மரக்கலங்களின் விளக்குகளை அணைத்து இருளில் பாய் விரித்து ஏன் கண்காணிப்பிலிருந்து நகர்ந்து விட்டான் ஆனால் என்று ஏதோ யோசிக்க முற்பட்ட டைபீரியஸின் மனத்தில் திடீரென்று பேரதிர்ச்சி ஏற்படவே ஸ்தம்பித்து நின்றான். அவன் பிரமிப்பை பன்மடங்கு உச்சிக்கு கொண்டு போகவும் அவன் எண்ணங்களை அடியோடு நிலைக்குலிய செய்யவும் தூண்களின் காவலரில் ஒருவன் விளக்கினார்.
பிரபு, தமிழர்கள் வழக்கம் போல் கலங்கரை விளக்கத்தை எரிய விட்டிருந்தால் அது வீசும் வெளிச்சத்திலிருந்து மரக்கலங்கள் தப்பியிருக்க முடியாது. இந்த மரக்கலங்கள் வந்த சமயங்களில் கலங்கரை விளக்கத்தை அணைக்க சொல்லி தாங்கள் தான் உத்தரவிட்டீர்கள்
என்று டைபீரியஸ் அந்த காவலனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவை நடுவே நீட்டூலை வாசிக்க முடியாத நன்மரம் போல நின்றார்.
அந்த உத்தரவை இட்டது நான் தான். ஆனால் அந்த உத்தரவுக்கு மூல காரணம் யவனர் மரக்கலங்களின் தலைவன். அந்த வேண்டுகோளை அலிமா மூலம் அனுப்பியதை அவன்தான். மரக்கல தலைவன் என்னை அடிமுட்டாளாக்கி விட்டான் என்றாவது என் கண்களில் பட்டாமலை தப்பிச் செல்ல நேர்ந்தால் அதற்கு முன்னேற்பாடாக இருக்கட்டும் என்று கலங்கரை விளக்கத்தை தான் வரும் நாட்களில் அணைக்க சொல்லி இருக்கின்றான். என்றும் அணையாதது என்று தமிழர்கள் பெருமை கொண்டாடும் புகாரின் கலங்கரை விளக்கத்தை அவன் பேச்சை கேட்டு அணைந்தேன். நன்று, நன்று. இத்தனை முன்வசனையுள்ள இவன் யார்? அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பது? மரக்கலங்கள் தான் போய்விட்டனவே
என்று தன்னை தானே நொந்து கொண்ட டைபீரியஸ் காவலருக்கு போக விடை கொடுத்துவிட்டு நீண்ட நேரம் மஞ்சத்தில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான். சிந்திக்க சிந்திக்க டைபீரியஸின் சீரிய மூளை அதிகமாக குழம்பவை செய்தது. எந்த வகையிலும் தெளிவு ஏற்படாமல் திணறினான் அவன். அந்த திணறலின் விளைவாக அடுத்த 3 நாட்களில் அந்த மரக்கலங்களின் இருப்பிடத்தை அறிய பரதவர் படகுகளை ஏவினார். அவற்றின் இருப்பிடத்தை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பொற்காசுகளை ஆயிரக்கணக்கில் வழங்குவதாகவும் அறிவித்தார். அடுத்த 2 நாட்களில் புகாரின் துறைமுகத்துக்கு வந்த வெளிநாட்டு உள்நாட்டு வர்த்தக கப்பல்கள் பலவற்றையும் தீவிரமாக சோதனையிட்டு யவன மரக்கலங்களை பற்றி விசாரித்தான். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. யவன மரக்கலங்கள் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கும் அல்லது எங்கு தங்கியிருக்கும் என்பதை அறிய தரை மார்க்கத்திலும் ஒற்றர்களை அனுப்பி அடுத்திருந்த கடற்கரையோரத்தை சல்லடை போட்டு சல்லித்தான். பயனேதும் ஏற்படவில்லை. மரக்கலங்கள் சுவட தெரியாமல் மறைந்துவிட்டன. 4 நாட்கள் ஓடின. அந்த 4 நாட்களிலும் டைபீரியஸ் சித்தத்தில் மரக்கலங்களை பற்றிய சிந்தனையே மிகுந்து நின்றது. அந்த சிந்தனை டைபீரியஸிற்கு மட்டுமல்ல, நடுக்கடலில் கீழ்த்திசை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த இளம் சொழியனின் மரக்கல கூட்டத்தில் இருந்த கப்பலோட்டிகளுக்கும் இருந்தது. அனாவசியமாக மரக்கலங்களை தமிழக கரையை விட்டு வெகு தூரம் எதற்காக 4 நாட்களாக படைத்தலைவன் செலுத்தி வருகின்றான் என்பதை அறியாததாலும் அதை பற்றி அவனை கேட்க துணிவில்லாததாலும் மாலுமிகள் பெரிதும் கலங்கினர். கப்பலின் நடுத்தளத்தில் உட்கார்ந்திருந்த ஹிப்பாலஸ் கூட அதை பற்றி யோசித்தான். உள்ளத்தை எழுந்த சந்தேகத்தை கடைசியாக வாய்விட்டே கேட்டான். அந்த பக்கமாக வந்த மரக்கலத்தின் உபதலைவி அலிமாவிடம்,
கப்பலின் முகப்பில் நின்று கடலை ஆராய்ந்து கொண்டிருந்த இளம் சோழியனை நோக்கி அவசர அவசரமாக போய்க் கொண்டிருந்த அலிமாவை தடுத்து,
அலிமா, ஒரு சந்தேகம்
என்றான் ஹிப்பாலஸ். அலிமா சற்றென்று நின்று அவனை நோக்கி, என்ன ஹிப்பாலஸ், என்ன சந்தேகம் என்று வினவினாள்.
மரக்கலங்கள் 4 நாட்களாக ஏன் கிழக்கே சொல்கின்றன
என்று கேட்டான் ஹிப்பாலஸ். அதை கேட்கத்து நான் போகின்றேன் என்றாள் அலிமா.
ஏன், காரணம் உனக்கு விளங்கவில்லையா
என்று மீண்டும் வினவினான். இல்லை, விளங்கவில்லை.
உன்னிடம் ஏதும் படைத்தலைவர் சொல்லவில்லையா?
இல்லை.
மரக்கலங்கள் நகர்ந்த 4 நாட்களுக்கு பிறகுமா சொல்லவில்லை?
ஆம், இந்த 4 நாட்களும் அவர் அதிகமாக எதுவும் பேசவில்லை. மறுக்களத்திற்கு வந்ததும் அள்ளியை வானகரை சேர்த்து விட்டாயே என்று கேட்டார். சேர்த்து விட்டேன் என்றேன், அவ்வளவுதான் விசாரித்தார். வேறு எதுவும் கேட்கவில்லை, சொல்லவும் இல்லை.
ஹிப்பாலஸ் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு சொன்னான்,
அலியமா, படைத்தலைவரின் செயல்கள் பலவற்றுக்கு காரணம் எனக்கு புரிவதில்லை என்று.
எது புரியவில்லை என்று கேட்டாள் அலியமா.
உதாரணமாக இதோ பார், டைமிரியஸ் மரக்கலத்துக்கு வந்திருக்கின்றான் என்றதும் இவர் ராணியோடு இந்திரவிழா மாளிகைக்கு சென்றார். அங்கு குடிகாரன் போல நடித்தார், என்னையும் வெளியே விரட்டினார். இதெல்லாம் டைமிரியஸை ஏமாற்றுவதற்காக இருக்கலாம். ஆனால் டைமிரியஸை எதற்காக மாளிகைக்கு வரவழைத்தார்? இங்கேயே வைத்திருந்தால் நம்மிடம் டைபீரியஸ் சிக்கி இருப்பானே
என்றான் ஹிப்பாலஸ். இதை பற்றியெல்லாம் நானே கேட்டுவிட்டேன் ஹிப்பாலஸ். டைபீரியஸ் தனியாக மரக்களத்திற்கு வந்தாலும் தகுந்த எச்சரிக்கையுடன் தான் வந்திருப்பான் என்று படைத்தலைவர் சொன்னார். மரக்கலங்கள் சிறிது நகர்ந்தாலும் எரிபந்தங்களை வீசுமாறு இந்திரவிழா மாளிகையின் ஒப்பருகை தூண் பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டிருப்பான் என்று கூறினார். எதிரியை சரியான எடை போடுவது ராஜதந்திரத்தால் முக்கியம் என்று விளக்கினார். ஆகையால் தான் டைபீரியஸை திரும்ப நிலத்துக்கு இழுத்து தான் நீரில் இறங்கினாராம் என்றாள் அலிமா. இளம் சொழியன் டைபீரியஸை எத்தனை முன் யோசனையுடன் திரும்ப அழைத்திருக்கின்றான் என்பதை நினைத்த ஹிப்பாலஸ் முகத்தில் வியப்புக்குறி பெரிதாக படர்ந்தது. அதை மேலும் விரிவுபடுத்த அலிமா சொன்னாள், தவிர உடனே பாய் விரித்து ஓடாததற்கும் அதுதான் காரணம். மரக்கலங்கள் கண்ணுக்கு எதிரில் தெரியட்டும், டைபீரியஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டான் என்று படைத்தலைவர் தீர்மானித்தார். ஆகையால் தான் மறுநாள் இரவு 3 ஜாமத்திற்கு சற்று முன்பாக புகாரை விட்டு கிளம்பினோம் என்று. ஹிப்பாலஸ் அதற்கு மேல் அலிமாவை சந்தேகம் ஏதும் கேட்காமல் எழுந்தான். எழுந்ததன்றி அவனை தொடர்ந்து இளம் சொழிய நின்றிருந்த இடத்தை அணுகினான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.